ஓம் சாந்தி. ஏப்ரல் 6, 2025. அவ்யக்த பாப்தாதா மதுபன். முரளி ஒரிஜினல். தேதி டிசம்பர் 15, 2004. குழந்தைகளான நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதங்களை வழங்கி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே பாப்தாதாவின் விசேஷமான நம்பிக்கையாகும். இன்று பாப்தாதா சகல திசைகளிலும் உள்ள தனது கவலையற்ற சக்கரவர்த்திகளின் ஒன்று கூடலை பார்த்தார். இந்த இராஜ ஒன்று கூடல் கல்பம் முழுவதிலும் இந்த நேரத்தில் மட்டுமே நடக்கும். நீங்கள் ஆன்மீக போதையில் இருப்பதால் நீங்கள் கவலையற்ற சக்கரவர்த்திகள் ஆவீர்கள். நீங்கள் காலையில் விழித்தெழும் பொழுது கவலையற்றவர்களாக இருக்கின்றீர்கள். நடக்கும் பொழுதும் அசையும் பொழுதும் செயல்களை செய்யும் பொழுதும் நீங்கள் கவலையற்றவர்களாக இருக்கின்றீர்கள். நீங்கள் உறங்கும் போதும் கவலையற்ற நிலையிலேயே உறங்குகின்றீர்கள். நீங்கள் இதை அனுபவம் செய்கின்றீர்கள் தானே? நீங்கள் கவலையற்றவர்களா? நீங்கள் இப்படி ஆகிவிட்டீர்களா அல்லது இப்படி ஆகி கொண்டிருக்கின்றீர்களா? நீங்கள் இப்படி ஆகிவிட்டீர்கள் தானே? நீங்கள் கவலையற்றவர்கள், அத்துடன் சக்கரவர்த்திகள். நீங்கள் கவலையற்ற சக்கரவர்த்திகள், உங்களின் பௌதீக அங்கங்களை ஆட்சி செய்யும் சுய அதிபதிகள். அதாவது உங்களிடம் சுயராஜ்ய அதிகாரம் உள்ளது. எனவே இத்தகைய ஒன்று கூடல் குழந்தைகளான உங்களுடையது மட்டுமே ஆகும். உங்களுக்குள் ஏதாவது கவலைகள் உள்ளனவா? ஏதாவது கவலைகள் இருக்கின்றனவா? இது ஏனென்றால் நீங்கள் உங்களின் கவலைகள் அனைத்தையும் தந்தையிடம் கொடுத்து விட்டீர்கள். எனவே உங்களின் சுமைகள் அனைத்தும் நீக்கப்பட்டு விட்டனதானே? கவலைகள் முடிந்துவிட்டன. நீங்கள் கவலையற்ற சக்கரவர்த்திகள் ஆகிவிட்டீர்கள். அத்துடன் நீங்கள் இந்த விலைமதிப்பற்ற வாழ்க்கையை அனுபவம் செய்கின்றீர்கள். தூய்மையின் ஒளி இயல்பாகவே ஒவ்வொருவரின் தலையிலும் பிரகாசிக்கின்றது. கவலை அற்றவர்களில் ஒளி கிரீடம் உள்ளது. நீங்கள் எதை பற்றியாவது கவலைப்பட்டால், உங்களுடன் ஏதாவது சுமையை நீங்கள் சுமந்து கொண்டிருந்தால், உங்களின் தலை மீது என்ன தோன்றும் என உங்களுக்கு தெரியுமா? உங்களின் தலை மீது சுமை கூடை, அதாவது சுமை தூக்கியின் கூடை வந்துவிடும். ஆகவே சிந்தித்து பாருங்கள். கிரீடம் மற்றும் கூடை இரண்டையும் உங்களின் முன்னால் கொண்டு வாருங்கள். எதை நீங்கள் விரும்புவீர்கள்? நீங்கள் கூடையை விரும்புவீர்களா அல்லது ஒளி கிரீடத்தை விரும்புவீர்களா? ஆசிரியர்களே கூறுங்கள், நீங்கள் எதை விரும்புவீர்கள்? நீங்கள் கிரீடத்தையே விரும்புவீர்கள். அப்படித்தானே? நீங்கள் உங்களின் பௌதீக அங்கங்களை ஆட்சி செய்யும் சக்கரவர்த்திகள். தூய்மையே நீங்கள் ஒளி கிரீடத்தை அணியச் செய்கிறது. இதனாலேயே உங்களின் ஞாபகார்த்தமான உயிரற்ற விக்கிரகங்களில் இரட்டை கிரீடம் காட்டப்படுகிறது. துவாபர யுகத்திலிருந்து பலர் சக்கரவர்த்திகள் ஆகியுள்ளார்கள், பலர் அரசர்கள் ஆகியுள்ளார்கள். ஆனால் எவரும் இரட்டை கிரீடதாரிகள் ஆகவில்லை. எவரும் கவலையற்ற சக்கரவர்த்தியாக சுயத்தின் அதிபதியாக ஆகவில்லை. ஏனென்றால் தூய்மை சக்தியே உங்களை மாயையை வென்றவராகவும் உங்களின் பௌதீக அங்கங்களை வென்றவராகவும் ஆக்குகிறது. அது உங்களை வெற்றி பெறச் செய்கிறது. கவலையற்ற சக்கரவர்த்தியின் அடையாளம், அவர் சதா தன்னுடன் திருப்தியாக இருப்பார். அத்துடன் மற்றவர்களையும் திருப்திப்படுத்துவார். அவரை அதிருப்திப்படுத்த எந்த ஒரு பேரும் ஒருபொழுதும் குறைவாக இருக்காது. எங்கே பேறுகள் இல்லாமல் போகிறதோ அங்கே அதிருப்தி ஏற்படும். எங்கே பேறுகள் இருக்கின்றனவோ அங்கே திருப்தி இருக்கும். நீங்கள் இப்படி ஆகிவிட்டீர்களா? உங்களையே சோதித்து பாருங்கள். நான் சதா சகல பேறுகளின் சொரூபமாகவும் சதா திருப்தியாகவும் இருக்கின்றேனா? இப்படி ஒரு புகழ் உள்ளது. தேவர்களன்றி பிராமணர்களின் பொக்கிஷ களஞ்சியத்தில் எவ்வித குறைவும் இல்லை. திருப்தியே வாழ்க்கையின் மேன்மையான அலங்காரமாகும். அதற்கு பெரும் மதிப்பு உள்ளது. எனவே நீங்கள் திருப்தியான ஆத்மாக்கள் தானே? இத்தகைய கவலையற்ற சக்கரவர்த்தி குழந்தைகளை காண்பதில் பாப்தாதா மகிழ்ச்சியடைகின்றார். ஆகா, எனது கவலையற்ற சக்கரவர்த்திகளே, ஆகா, நீங்கள் அற்புதமானவர்கள் தானே? கவலையற்று இருப்பவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். நீங்கள் கவலையற்றவர்களா? நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படுவது இல்லையே. சில நேரங்களில் சிறிது கவலை ஏற்படுகிறதா இல்லையா, அது நல்லது. கவலையற்றவர் ஆகுவதற்கான வழிமுறை மிகவும் இலகுவானது, அது சிரமம் இல்லையே. ஒரு வார்த்தையின் வேறுபாடே உள்ளது, அது மிகவும் இலகுவானது. அந்த வார்த்தையானது எனது மேரா என்பதை உங்களுடையது தேரா என மாற்றுங்கள். அது என்னுடையது அல்ல, ஆனால் உங்களுடையது. எனவே நீங்கள் ஹிந்தி மொழியில் மேரா மற்றும் தேரா என்பதை எழுதும்போது ம மற்றும் த என்ற வேறுபாடு மட்டுமே ஏற்படுகிறது, ஆனால் அது இத்தகைய வேறுபாட்டை உருவாக்குகிறது. எனவே நீங்கள் அனைவரும் எனது என்று சொல்பவர்களா அல்லது உங்களுடையது என சொல்பவர்களா? எனது என்பதை உங்களுடையது என நீங்கள் மாற்றிவிட்டீர்களா? நீங்கள் இதை செய்யாவிட்டால் இப்பொழுது அதை செய்யுங்கள். எனது எனது என கூறுவது என்றால் ஒரு வேலையாளாக இருப்பது, சந்தோஷம் இல்லாமல் இருப்பது என்றே அர்த்தம். நீங்கள் மாயையின் வேலைக்காரர்கள் ஆகின்றீர்கள். எனவே நீங்கள் நிச்சயமாக சந்தோஷம் அற்றவர்களாகவே ஆகுவீர்கள். சந்தோஷம் அற்றிருத்தல் என்றால் மாயையின் வேலைக்காரர்கள் என்று அர்த்தம். எனவே நீங்கள் மாயையை வென்றவர்கள், மாயையின் வேலைக்காரர்கள் அல்ல. சந்தோஷமின்மை என்பது வரும்பொழுது அது வரும், ஏனென்றால் நீங்கள் 63 பிறவிகளாக சந்தோஷம் இல்லாமல் இருப்பதை பயிற்சி செய்துள்ளீர்கள். நீங்கள் அதை ருசித்திருக்கின்றீர்கள். எனவே அது சில நேரங்களில் வெளிப்படுகிறது. அதனால் பாப்தாதா என்ன கூறினார்? குழந்தைகளான நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு கவலையற்ற சக்கரவர்த்தி ஆவீர்கள். இப்பொழுது நீங்கள் ஏதாவது கவலையை எங்கேயாவது ஒரு மூலையில் வைத்திருந்தால் அதை கொடுத்து விடுங்கள். நீங்கள் ஏன் உங்களின் மீது ஒரு சுமையை வைத்திருக்கின்றீர்கள்? ஒரு சுமையை வைத்திருக்கும் பழக்கத்தை நீங்கள் வளர்த்துள்ளீர்களா? தந்தை உங்களுக்கு இதை கூறுவதால் அவருக்கு அந்த சுமையை கொடுத்து உங்களை லேசாக்கிக் கொள்ளுங்கள். லேசாகவும் ஒளியாகவும் ஆக்கிக் கொள்ளுங்கள். டபுள் லைட்டாக இருப்பது சிறந்ததா அல்லது ஒரு சுமையை சுமப்பது சிறந்ததா? எனவே உங்களை மிக கவனமாக சோதித்து பாருங்கள். நீங்கள் அமிர்த வேளையில் விழித்தெழும்பொழுது குறிப்பாக உங்களின் உள்ளுணர்வை தற்சமயம் உங்களுக்குள் எவ்வித சுமைகளும் இல்லையே என சோதித்து பாருங்கள். உள் உணர்வு மட்டுமன்றி உங்களின் கனவுகளிலும் கூட சுமையின் எவ்விதமான அனுபவமும் இருக்கக்கூடாது. நீங்கள் லேசாகவும் ஒளியாகவும் இருக்க விரும்புகின்றீர்கள் தானே? எனவே பாபா குறிப்பாக உங்களுக்கு அமிர்த வேளையில் உங்களை சோதிப்பதற்கான இந்த வீட்டு பாடத்தை கொடுக்கின்றார். எப்படி சோதிப்பது என உங்களுக்கு தெரியும் தானே? எவ்வாறாயினும் சோதிப்பதுடன் கூடவே வெறுமனே சோதிக்காதீர்கள், ஆனால் அதை மாற்றிக்கொள்ளுங்கள். எனது என்பதை உங்களுடையது என மாற்றிக்கொள்ளுங்கள். எனது உங்களுடையது, எனவே சோதித்து மாற்றிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் பாப்தாதா உங்களுக்கு மீண்டும் மீண்டும் கூறுவதை போல் காலத்தையும் உங்களையும் சமயத்தையும் சுயத்தையும் பாருங்கள். காலத்தின் வேகத்தையும் உங்களின் வேகத்தையும் பாருங்கள். அதன் பின்னர் நீங்கள் காலத்தை உணரவில்லை என்றும் அது மிக வேகமாக கடந்து சென்றுவிட்டது என்றும் கூறாதீர்கள். சில குழந்தைகள் இப்பொழுது தமது முயற்சிகள் சிறிது குறைவாக இருந்தாலும் இறுதியில் தாம் அவற்றை வேகமாக்கி விடுவோம் என நினைக்கின்றார்கள். எவ்வாறாயினும் நீண்ட கால பகுதிக்கான பயிற்சியே இறுதியில் உதவி செய்யும். சக்கரவர்த்திகளாகி இதை பாருங்கள். உங்களில் சிலர் இப்படி ஆகியுள்ளீர்கள், மற்றோர் அவ்வாறு ஆகவில்லை. நாங்கள் நடக்கின்றோம், நாங்கள் இதை செய்கின்றோம், நாங்கள் சம்பூர்ணமாகுவோம். நீங்கள் இப்பொழுது நடக்கவோ அல்லது செய்யவோ கூடாது, ஆனால் பறக்க வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு பறக்கும் வேகம் தேவையாக உள்ளது. நீங்கள் இறக்கைகளை பெற்றுவிட்டீர்கள் தானே? நீங்கள் அனைவரும் ஊக்கம் மற்றும் உற்சாகத்தின் இறக்கைகளையும் தைரியத்தையும் பெற்றுள்ளீர்கள். அத்துடன் உங்களுக்கு தந்தையின் ஆசீர்வாதமும் உள்ளது. உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் நினைவிருக்கிறதா? நீங்கள் தைரியமாக ஓரடி எடுத்து வைக்கின்றீர்கள். தந்தையிடமிருந்து 1000 அடிகள் உதவியை பெறுகின்றீர்கள். ஏனென்றால் தந்தைக்கு குழந்தைகளான உங்களின் மீது தனது இதயத்தில் அன்பு உள்ளது. எனவே தான் நேசிக்கும் குழந்தைகள் சிரமப்படுவதை காண தந்தையால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அன்பிலே உங்களை மறந்திருங்கள். நீங்கள் சிரமப்படுவது முடிவிற்கு வந்துவிடும். நீங்கள் முயற்சி செய்வதை விரும்புகின்றீர்களா? நீங்கள் களைப்படைந்து விட்டீர்கள். நீங்கள் 63 பிரிவிகளாக அலைந்து கொண்டிருந்தீர்கள். அலைந்து திரிவதுடன் சிரமப்படுவதனால் நீங்கள் களைப்படைந்து விட்டீர்கள். பின்னர் அன்பினால் நீங்கள் அலைந்து திரிவதை தடுப்பதற்காக தந்தை உங்களை 3 சிம்மாசனங்களுக்கு அதிபதிகள் ஆக்கியுள்ளார். உங்களுக்கு 3 சிம்மாசனங்களையும் தெரியும். உங்களுக்கு அவற்றை திரிவது மட்டுமின்றி நீங்கள் அவற்றின் மீது அமர்ந்திருக்கின்றீர்கள். நீங்கள் உங்களின் அமரத்துவ சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்றீர்கள். நீங்கள் பாப்தாதாவின் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்றீர்கள். அத்துடன் நீங்கள் எதிர்கால அரச சிம்மாசனத்திலும் அமர்வீர்கள். எனவே பாப்தாதா தனது குழந்தைகள் அனைவரும் சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பதை பார்க்கின்றார். உங்களால் கல்பம் முழுவதிலும் இத்தகைய இதய சிம்மாசனத்தை அனுபவம் செய்ய முடியாது. பாண்டவர்களான நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? நீங்கள் சக்கரவர்த்திகளா? நீங்கள் உங்களின் கைகளை உயர்த்துகின்றீர்கள். உங்களின் சிம்மாசனத்தை கைவிடாதீர்கள். நீங்கள் சரீர உணர்வுடையவர் ஆகும் பொழுது சேற்றில் காலடி எடுத்து வைக்கின்றீர்கள் என்பதே அதன் அர்த்தம். அந்த சரீரங்களும் சேருதான். ஆனால் நீங்கள் உங்களின் சிம்மாசனங்களில் அமர்ந்திருக்கும் பொழுது நீங்கள் சக்கரவர்த்திகள் ஆகுவீர்கள். பாப்தாதா குழந்தைகள் அனைவருடைய முயற்சியின் அட்டவணையிலும் நீங்கள் ஒவ்வொருவரும் 4 பாடங்களிலும் எவ்வளவற்றை அடைந்துள்ளீர்கள் என சோதிக்கின்றார். எனவே எந்த அளவிற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் பாப்தாதா உங்களுக்கு கொடுத்த பொக்கிஷங்கள் அனைத்தையும் எந்த அளவிற்கு சேமித்துள்ளீர்கள் என பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் அட்டவணையிலும் பார்த்தார். எனவே உங்களின் சேமிப்பு கணக்கை சோதித்தார். தந்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் சமமான பொக்கிஷங்களையே கொடுத்துள்ளார். அவர் அனைவருக்கும் அதே அளவையே கொடுத்துள்ளார். அவர் சிலருக்கு சிறிதளவையும் மற்றோருக்கு அதிகமாகவும் கொடுக்கவில்லை. இந்த பொக்கிஷங்களை நீங்கள் சோதிப்பதன் அடையாளம் என்ன? உங்களுக்கு பொக்கிஷங்களை பற்றி தெரியும் தானே? மேன்மையான எண்ணிக்கைகளின் பொக்கிஷமே மகத்தான பொக்கிஷமாகும். எண்ணங்களும் ஒரு பொக்கிஷமே. எனவே இது தற்சமயம் மகத்தான பொக்கிஷமாகும். ஏனென்றால் நீங்கள் எதை அடைய வேண்டுமோ, நீங்கள் என்ன ஆசீர்வாதங்களை அடைய விரும்புகின்றீர்களோ, எந்த அளவிற்கு நீங்கள் உங்களை மேன்மையானவர்கள் ஆக்க விரும்புகின்றீர்களோ, இந்த நேரத்தில் உங்களால் அதை செய்ய முடியும். இப்பொழுது இல்லையேல் எப்பொழுதும் இல்லை. உங்களின் எண்ணங்கள் என்ற பொக்கிஷத்தை வீணாக்குதல் என்றால் உங்களின் பேறுகளை வீணாக்குதல் என்று அர்த்தமாகும். அதே போன்று உங்களின் நேரத்தில் ஒரு வினாடியை வீணாக்குதல் என்றால் அது தகுதி வாய்ந்த முறையில் பயன்படுத்தப்படாது விட்டால் நீங்கள் அதிகளவை இழந்து விடுகின்றீர்கள். அத்துடன் கூடவே இந்த ஞானம், நற்குணங்கள், சக்திகள் என்ற பொக்கிஷங்களும் உள்ளன. அத்துடன் ஒவ்வொரு ஆத்மாவிடமிருந்தும் கடவுளிடமிருந்தும் ஆசீர்வாதங்களின் பொக்கிஷங்கள் உள்ளன. உங்களின் முயற்சிகளில் மிகவும் இலகுவான விஷயம் ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வாதங்களை பெறுவதாகும். சந்தோஷத்தை கொடுத்து சந்தோஷத்தை பெறுங்கள். துன்பத்தை கொடுக்காதீர்கள். துன்பத்தை எடுக்காதீர்கள். நீங்கள் துன்பத்தை கொடுக்கவில்லை தானே என நினைக்காதீர்கள். ஏனென்றால் நீங்கள் துன்பத்தை எடுத்துக்கொண்டாலும் நீங்கள் சந்தோஷம் இல்லாமலே இருப்பீர்கள். அப்படித்தானே? எனவே நல்ல ஆசிகளை கொடுங்கள். சந்தோஷத்தை கொடுத்து சந்தோஷத்தை பெறுங்கள். எப்படி நல்ல ஆசிகள் கொடுப்பது என உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? அவற்றை எப்படி பெறுவது என்றும் உங்களுக்கு தெரியுமா? எப்படி நல்ல ஆசிகளை பெறுவது என்றும் கொடுப்பது என்றும் அறிந்தவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். அச்சா, உங்கள் அனைவருக்கும் தெரியுமா? உங்கள் அனைவருக்கும் தெரியும். அச்சா, இரட்டை வெளிநாட்டவர்களான உங்களுக்கு தெரியுமா? பாராட்டுகள். எப்படி நல்ல ஆசிகளை கொடுப்பது என்றும் பெறுவது என்றும் அறிந்திருப்பதற்கு பாராட்டுகள். அனைவருக்கும் பாராட்டுகள். எப்படி பெறுவது என்பதையும் எப்படி கொடுப்பது என்பதையும் நீங்கள் அறிந்திருந்தால் இதைவிட உங்களுக்கு வேறு என்ன வேண்டும்? தொடர்ந்து நல்லாசிகளை வழங்குங்கள், தொடர்ந்து அவற்றை பெறுங்கள், நீங்கள் சம்பூர்ணமாகிவிடுவீர்கள். யாராவது உங்களுக்கு தீய ஆசிகளை வழங்கினால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? நீங்கள் அவற்றை பெற்றுக்கொள்வீர்களா? யாராவது உங்களுக்கு தீய ஆசிகளை வழங்கினால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அவற்றை பெற்றுக்கொள்வீர்களா? இதை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் அந்த தீய ஆசிகளை பெற்றுக்கொண்டால் உங்களுக்குள் சுத்தம் இருக்குமா? தீய ஆசிகள் என்பது தீயது தானே. நீங்கள் அவற்றை உங்களுக்குள் எடுத்துக்கொண்டால் அதன் பின்னர் உங்களுக்குள் சுத்தம் இருக்காதல்லவா? சிறிதளவு குறைபாடு எஞ்சி இருந்தாலும் உங்களால் முழுமையடைய முடியாது. யாராவது பழுதடைந்த எதையாவது உங்களுக்கு கொடுத்தால் நீங்கள் அதை எடுப்பீர்களா? யாராவது உங்களுக்கு மிகவும் அழகான ஆனால் அழுகிய பழத்தை கொடுத்தால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்களா? நீங்கள் அதை பெறுவீர்களா அல்லது இல்லையா? அல்லது அது நல்லது, நீங்கள் அதை கொடுத்திருக்கின்றீர்கள் என கூறுவீர்களா? யாராவது தீய ஆசிகளை கொடுக்கும் பொழுது உங்களின் மனதில் அவற்றை உள்ளெடுக்க அனுமதிக்காதீர்கள். அவை தீய எண்ணங்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அதனால் அந்த தீய ஆசிகளை உள்வாங்காதீர்கள். இல்லாதுவிட்டால் அவை ஒரு குறைபாடு ஆகிவிடும். அதனால் இந்த வருடம், இந்த பழைய வருடத்தில் இன்னும் சில நாட்களை எஞ்சியுள்ளன. உங்களின் இதயத்தில் திட சங்கற்பமான எண்ணத்தை கொண்டிருங்கள். இப்பொழுதும் உங்களின் மனதில் எவருக்காவது தீய எண்ணங்கள் இருக்குமாயின் அவற்றை நீக்கிவிடுங்கள். பின்னர் நாளையிலிருந்து ஆசீர்வாதங்களை மட்டும் கொடுத்து ஆசீர்வாதங்களை பெறுங்கள். நீங்கள் இதை ஏற்றுக்கொள்கின்றீர்களா? உங்களுக்கு இது பிடித்திருக்கிறதா? உங்களுக்கு இது பிடித்திருக்கிறது என்பது மட்டும்தானா, அல்லது நீங்கள் அதை செய்யவும் போகின்றீர்களா? உங்களுக்கு இது பிடித்திருக்கிறது, ஆனால் இதை செய்ய வேண்டும் என நினைப்பவர்கள், என்னதான் நடந்தாலும் நீங்கள் அதை செய்ய வேண்டும் என நினைப்பவர்கள், உங்களின் கைகளை உயர்த்துங்கள். நீங்கள் அதை செய்யவே வேண்டும். இன்று வந்துள்ள அன்பான மற்றும் ஒத்துழைக்கும் ஆத்மாக்கள் அனைவருக்கும் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். முதல் முறை வந்திருப்பவர்கள், அச்சா, நீங்கள் அனைவரும் ஒரு வரிசையில் அமர்ந்திருக்கின்றீர்கள். வந்துள்ள அன்பான ஒத்துழைக்கும் ஆத்மாக்கள் அனைவரையும் பாப்தாதா பாராட்டுகின்றார். நீங்கள் ஒத்துழைப்பதனால் அன்பாகவும் இருக்கின்றீர்கள். எவ்வாறாயினும் இன்று நீங்கள் மேலும் ஓரடி எடுத்து வைத்து தந்தையின் வீட்டுக்கு, அதாவது உங்களின் வீட்டுக்கு வந்துள்ளீர்கள். எனவே வீட்டிற்கு வந்திருப்பதற்கு பாராட்டுகள். அச்சா, வந்திருக்கும் அன்பான ஒத்துழைக்கும் ஆத்மாக்களான நீங்கள் அனைவரும் ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள் என்று நினைக்கின்றீர்களா? நீங்கள் இதை கருத்தில் கொள்கின்றீர்களா? உங்களுக்கு இந்த தைரியம் இருக்கிறதா? அன்பான ஒத்துழைக்கும் ஆத்மாக்கள் அனைவருக்கும் தைரியத்தை பேணி உதவியை பெற்றுக்கொள்வீர்கள் என நினைப்பவர்கள் உங்களின் கைகளை உயரே தூக்குங்கள். அச்சா, அப்படியென்றால் நீங்கள் சம்பூர்ணமாகவும் ஆகுவீர்கள். பாராட்டுகள். நீங்கள் ஒழுங்கான ஒரு இறை மாணவராக இருந்தால் இந்த பிராமண வாழ்க்கையில் நீங்கள் முதல் முறையாக பாப்தாதாவை சந்திக்க வந்திருந்தாலும் நீங்கள் உங்களை ஒரு பிராமணராக, ஒரு ஒழுங்கான மாணவராக கருதினால், நீங்கள் இதை செய்ய வேண்டும் என நினைத்தால் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். நீங்கள் ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்களா? நீங்கள் இதை செய்வீர்களா? ஆசிரியர்களான நீங்கள் உங்களின் கைகளை உயர்த்துகின்றீர்களா? கேபினில் அமர்ந்திருப்பவர்கள் தமது கைகளை உயர்த்துகின்றார்கள் இல்லை. தாம் சதா நல்லாசிகளை கொடுக்கின்றோம் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் இப்பொழுது இதை செய்ய வேண்டும். என்னதான் நடந்தாலும் தைரியத்தை பேணுங்கள். இந்த திட சங்கற்பத்தை கொண்டிருங்கள். தீய எண்ணங்களின் ஆதிக்கம் இருந்தாலும் 10 மடங்கு அதிகமாக ஆசீர்வாதங்களை கொடுத்து அந்த ஆதிக்கத்தை முடித்து விடுங்கள். ஒரு தீய எண்ணத்தின் ஆதிக்கத்தை 10 மடங்கு நல்லாசிகளால் குறைத்து விடுங்கள். அப்போது உங்களுக்கு தைரியம் ஏற்படும். உண்மையில் உங்களுக்கே இழப்பு ஏற்படுகிறது. மற்ற நபர் தீய ஆசிகளை கொடுத்துவிட்டு சென்று விடுவார். ஆனால் அந்த தீய எண்ணங்களை ஒருவர் உள்ளெடுத்தால் யார் துன்பத்தை அனுபவம் செய்வார்கள்? அதை எடுப்பவரா அல்லது கொடுப்பவரா? அதை கொடுப்பவரும் துன்பத்தை அனுபவம் செய்வார், ஆனால் அதை பெற்றுக்கொள்பவர் அதிகமான துன்பத்தை அனுபவிப்பார். அதை கொடுப்பவர் கவனக்குறைவாக இருக்கின்றார். இன்று பாப்தாதா குறிப்பாக உங்களுக்கு தனது இதயத்தின் ஆசையை பற்றி கூறுகின்றார். நீங்கள் இந்த தேசத்தை அல்லது வெளிநாடுகளை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அல்லது ஒத்துழைக்கும் ஆத்மாவாக இருந்தாலும் பாப்தாதா குழந்தைகளான உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஓர் ஆசையை கொண்டிருக்கின்றார். ஒத்துழைக்கும் ஆத்மாக்களும் அறிமுகத்தை பெற்றுள்ளார்கள். நீங்கள் அறிமுகத்தை பெற்றிருப்பதனால் அந்த அறிமுகத்தின் மூலமாக நீங்கள் ஏதாவது பேற்றினை அனுபவம் செய்ய வேண்டும். எனவே பாப்தாதாவின் ஆசையானது ஒவ்வொரு குழந்தையும் தொடர்ந்து ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும் என்பதே ஆகும். உங்களின் ஆசீர்வாத கணக்கினால் நீங்கள் விரும்பிய அளவை தொடர்ந்தும் சேமியுங்கள். ஏனென்றால் இந்த நேரத்தில் நீங்கள் எத்தனை ஆசீர்வாதங்களை சேகரித்து சேமிக்கின்றீர்களோ அந்த அளவிற்கே உங்களால் நீங்கள் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர் ஆகும்போது ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியும். இந்த நேரத்தில் மட்டும் நீங்கள் ஆசீர்வாதங்களை கொடுப்பதாக இருக்கக்கூடாது. நீங்கள் துவாபர யுகத்திலிருந்து தொடங்கி பக்தர்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும். எனவே நீங்கள் இத்தகைய ஆசீர்வாதங்களின் களஞ்சியத்தை சேமிக்க வேண்டும். நீங்கள் ராஜரீகமான குழந்தைகள்தானே? பாப்தாதா குழந்தைகளான உங்கள் ஒவ்வொருவரையும் அரசனாக போகின்றவர்களாகவே பார்க்கின்றார். நீங்கள் எதிலும் சளைத்தவர்கள் அல்ல. அச்சா, பாப்தாதாவின் ஆசை கீழ்கோடிடப்பட்டதா? இதை செய்பவர்கள் நீங்கள் அதை செய்துவிட்டீர்கள் என காட்டுவதற்கு உங்களின் கைகளை உயர்த்துங்கள். அச்சா, 6 மாதங்களுக்குள் செய்வதற்கென பாப்தாதா உங்களுக்கு கொடுத்த வீட்டுப்பாடம் உங்களுக்கு நினைவிருக்கிறதா? ஆசிரியர்களே, உங்களுக்கு நினைவிருக்கிறதா? புது வருடம் விரைவில் ஆரம்பமாகிவிடும். எனவே இந்த மாதத்தில் பாப்தாதா உங்களின் திட சங்கற்பமான எண்ணத்தின் பெருபேற்றை பார்ப்பார். 6 மாதங்களில் செய்ய வேண்டிய வீட்டுப்பாடம் வேறுபட்டது. ஆனால் பாபா 1 மாதத்திற்கான இந்த திட சங்கற்பமான எண்ணத்தின் பெருபேற்றை பார்ப்பார். இது சரிதானே? ஆசிரியர்களே, 1 மாதம் ஓகேயா? பாண்டவர்களே, இது ஓகேயா? அச்சா, முதல் முறையாக மதுபனிற்கு வந்திருப்பவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். மிகவும் நல்லது. பாப்தாதா எப்பொழுதும் புதிய குழந்தைகளை விரும்புகின்றார். எவ்வாறாயினும் எப்படி ஒரு மரத்தின் புதிய இலைகள் பறவைகளால் மிகவும் விரும்பப்படுகின்றதோ அதேபோல் மாயையும் புதிய குழந்தைகளை மிகவும் விரும்புவாள். அதனால் புதியவர்களான நீங்கள் அனைவரும் உங்களின் புதுமையை சோதித்து பாருங்கள். இன்று நான் என்னில் என்ன புதுமையை கொண்டு வந்தேன்? இன்று நான் குறிப்பாக எனக்குள் என்ன விசேஷத்தன்மையான நற்குணத்தை அல்லது விசேஷமான சக்தியை கிரகித்தேன்? நீங்கள் தொடர்ந்து உங்களை சோதித்து இந்த முறையில் உங்களை பலசாலியாகவும் முதிர்ந்தவராகவும் ஆக்கினால் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள். நீங்கள் அமரர்களாக இருப்பீர்கள். எனவே அமரராக இருங்கள். ஏனென்றால் நீங்கள் நிச்சயமாக அமரத்துவ அந்தஸ்தை அடைய வேண்டும். அச்சா, சகல திசைகளிலும் உள்ள கவலையற்ற சக்கரவர்த்திகளான உங்கள் அனைவருக்கும், சதா ஆன்மீக போதையுடன் இருக்கும் மேன்மையான ஆத்மாக்கள் அனைவருக்கும், சதா தமது பொக்கிஷங்களின் சேமிப்பு கணக்கை அதிகரிக்கும் தீவிர முயற்சி செய்யும் ஆத்மாக்களுக்கும், ஒரே நேரத்தில் 3 வழிமுறைகளாலும் சேவை செய்யும் மென்மையான சேவையாளர் குழந்தைகளுக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் பல 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 மில்லியன் மடங்கு அன்பும் நினைவுகளும் நமஸ்தேயும். ஆசீர்வாதம். நீங்கள் ஜடப்பொருளை வென்றவராகி உங்களின் சக்திகள் அனைத்தையும் ஒத்துழைக்க செய்து உங்களின் கட்டளைகளின்படி செயல்பட செய்வீர்களாக. அனைத்திலும் மிகப்பெரிய வேலையால் ஜடப்பொருளே. ஜடப்பொருளை வென்றவர்களாக இருக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டுள்ள குழந்தைகளிடம் சகல சக்திகளும் உள்ளன. அத்துடன் ஜடப்பொருள் அவர்களின் வேலையாளாக அவர்களின் கட்டளைப்படி நடக்கும். அவை தேவைப்படும் எந்த நேரத்திலும் ஒத்துழைக்கும். எவ்வாறாயினும் ஜடப்பொருளை வென்றவராக இருப்பதற்கு பதிலாக கவனக்குறைவு என்ற தூக்கத்தில் தற்காலிகமான பேறுகளை கொண்டிருப்பதன் போதையில் அல்லது வீணான எண்ணங்களின் நடனத்தின் போதையில் நீங்கள் உங்களின் நேரத்தை வீணாக்கினால் உங்களின் சக்திகள் உங்களின் கட்டளைப்படி செயல்பட முடியாது. ஆகவே அனைத்திற்கும் முதலில் பிரதானமான சக்திகளை சோதித்து பாருங்கள். சிந்திக்கும் சக்தி, தீர்மானிக்கும் சக்தி, சமஸ்காரங்களின் சக்தி, இவை மூன்றும் ஒழுங்காக இருக்கின்றனவா? ஸ்லோகம். தொடர்ந்து பாப்தாதாவின் புகழை பாடுங்கள். நீங்கள் நற்குணங்களின் சுரூபம் ஆகுவீர்கள். அவ்யக்த இஷாரா. ஒன்றிணைந்த ரூபத்தின் விழிப்புணர்வுடன் இருந்து சதா வெற்றி பெறுபவர் ஆகுங்கள். ஒன்றிணைந்த சேவை இல்லாமல் வெற்றி என்பது சாத்தியமில்லை. நீங்கள் சேவை செய்வதற்காக எங்கேயாவது சென்றுவிட்டு திரும்பி வந்ததும் மாயை வந்தது அல்லது உங்களுக்கு மனநிலை சரியில்லை அல்லது உங்களுக்குள் குழப்பம் ஏற்பட்டுள்ளது என நீங்கள் சொல்வதாக இருக்கக்கூடாது. ஆகவே இதை கீழ்கோடிடுங்கள். சேவையில் வெற்றியும் சேவையில் விரிவாக்கமும் சுயத்துடன் மற்றவர்களுக்கான ஒன்றிணைந்த சேவையாலேயே பெறப்படும். ஓம் சாந்தி.